ரெவலேஷன் 22 அதிகாரம் வசனம் 1-3 வரைக்கும் வாசிக்க நம்ம கவனமா கேட்போம்.
பின்பு பளிங்கை போல் தெளிவான ஜீவ தண்ணீர் உள்ள சுத்தமான நதி தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிறதை எனக்கு காண்பித்தான். நகரத்து வீதியின் மத்தியிலும் நதியின் இருக்கரையிலும் 12 விதமான கனிகளை தரும் ஜீவ விருட்சம் இருந்தது. அது மாதந்தோறும் தன் கனியை கொடுக்கும். அந்த விருட்சத்தின் இலைகள் ஜனங்கள் ஆரோக்கியமடைகிறதற்கு ஏதுவானவைகள். இனி ஒரு சாபமும் இராது. தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனம் அதில் இருக்கும்.
22 நம்ம வந்திருக்கிறோம் ரெவலேஷன்ல. நமக்கு பினிஷ் லைன் இன்னும் கொஞ்ச தூரம் தான் இருக்கு. இந்த ரெவலேஷனை நம்ம முடிக்கிற ஒரு காலம் நெருங்கி வந்துருச்சு. நம்ம ஒரு பிரயாணிகள் மாதிரி இந்த உலகத்துல போகும்போது ஜான் பனியன் அவர் புக்கை நீங்க மோட்ச பயணி படிச்சிருந்தீங்கன்னா, அவர் வந்து ரொம்ப கஷ்டங்களை அனுபவிக்கிறார். பரலோக பாதை ரொம்ப ஈஸி இல்லை, விசாலமான பாதை இருக்குது, அதுல பல பேர் போவாங்க, ரொம்ப நல்லா இருக்கும். டான்ஸ் ஆடிக்கிட்டே போலாம் அந்த பாதையில. பரலோகத்துக்கு போறோம்னு நினைச்சுக்கிட்டா நரகத்துக்கு போவோம். பரலோக பாதையில பல கஷ்டங்கள், பல துன்பங்கள், பல சோர்வுகள் அவர் அனுபவிச்சு வர்றார். ரொம்ப சோர்ந்துதான் போறார். சில நேரங்கள்ல ஒரு ஒரு சோர்வுன்ற ஒரு என்ன சொல்றது, ஒரு குழியில அவர் விழுந்துடுறார். பல காலங்கள் அங்க இருக்கிறார். அப்படிலாம் எந்திரிச்சு வந்து அவர் சில நேரங்கள்ல அவர் ஒரு மலை மேல ஏறி ஒரு டெலஸ்கோப்பை வச்சு பாப்பார். பார்த்துட்டு அவருக்கு அந்த நகரம், அவர் எதிர்பார்க்கிற நகரம், பரலோக நகரம் டெலஸ்கோப்ல பார்த்த உடனே அவருக்கு சந்தோஷம். ரொம்ப சோர்வா இருக்கும்போது பார்ப்பாரு, பார்த்துட்டு சந்தோஷம். திருப்பி நான் இன்னும் ஆர்வத்தோடு போறேன்ற மாதிரி நம்மளும் இந்த உலகத்தில் பல விதத்துல சோர்வடையும் போது நம்முடைய எதிர்காலத்தை பாக்குற மாதிரி ஒரு டெலஸ்கோப்ல இந்த வசனங்கள் நமக்கு வருது. யோவான் வந்து ஒரு படம் வரைகிற மாதிரி நமக்கு வரைஞ்சிட்டு வர்றார். சில படங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய ஆர்டிஸ்ட் வரைகிறவங்க வந்து சிலது வரைஞ்சிட்டு கொஞ்சம் ஒரு 2 கிட்ட விட்டுருவாங்க. ஏன்னா அது நல்லா காஞ்சி அது ஒரு எஃபெக்ட் வரணும். எஃபெக்ட் வந்தவொடனே அந்த டைம்ல ஒரு டச்அப் கொடுப்பாங்க. அந்த டைம்ல ஒரு டச்அப் கொடுத்து 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 ஒரு எஃபெக்ட் வரணுன்றதுக்காக அந்த படத்தை அழகா செய்வாங்க. அந்த மாதிரி தான் யோவான் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா படத்தை, பரலோக படத்தை நம்ம இருதயத்துல வரிய பாக்குறாரு. வரைஞ்சி அதுல நமக்கு ஒரு பெரிய ஆர்வத்தை, ஆசைய, எதிர்பார்ப்ப நம்முடைய எதிர்காலத்தை குறித்து ஏற்படுத்தணும்னு பாக்குறாரு. ஆனா ஒரு விதத்துல நான் நினைக்கும் போது ஒரு சோர்வா தான் இருந்துச்சு. ஒரு சொல்றதெல்லாம் சில காரியங்கள்ல ஒரு எமோஷனல் அண்டர்ஸ்டாண்டிங்கா நமக்கு வரமாட்டேந்தேன்ற மாதிரி ஒரு சோர்வு எனக்கு இருந்துச்சு. ஓரளவுக்கு ஒருவேளை அந்த அளவுக்கு ஆவிக்குரிய ஜீவத்துல பகுத்தறிவு வளர்ச்சி எனக்கு இல்லாம இருக்கலாம். அதனால ஒரு ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் தான். ஐயோ நம்ம புரிஞ்சிக்க முடியலையே, ஒருவேளை எல்லாருக்கும் இருக்கலாம் அது ஃப்ரஸ்ட்ரேஷன். இன்னும் புரிஞ்சிக்க முடியலையே பரலோகத்தை பத்தி, அவ்வளவு எக்ஸைட்டிங்கா புரிஞ்சிக்க முடியலையேன்னு ஒரு சோர்வு எனக்கு இருக்குது இப்போ. அதனாலதான் அது வந்து, ஆனா நான் சொல்றத வச்சு என்னுடைய பலவீனத்தை வச்சு நீங்க எடை போட்டக்கூடாது பரலோகத்தை, இல்லைங்களா? நம்மளால சொல்லி முடியாத, கற்பனை பண்ண முடியாத குளோரியஸ் எக்ஸைட்டிங், ரொம்ப ரொம்ப இன்பம் நிறைந்த ஒரு இடம் பரலோகம். நம்மெல்லாம் ஏங்கிறது உள்ளுக்குள்ள ஏக்கம், நம்மளுடைய ஏக்கத்தை எல்லாத்தையும் திருப்தி பூர்த்தி செய்கிறது பரலோகம். மிகுந்த பேரன்போ நிறைந்த இடம், நம்மளால இப்ப புரிஞ்சிக்க முடியாத ஒரு நிலை கூட. அதனாலதான் அதை வந்து அடையாள மொழியில போட்டிருக்கு, இல்லைங்களா? அடையாள மொழி, ஒரு சிம்பாலிக்கா தான் நம்ம கிட்ட பேசவே முடியும். ஏன்னா நம்ம பாஷையில நம்ம பேசி புரிய வைக்கவே முடியாது. பாருங்களேன், நம்ம பாஷையில பேசணும்னா எப்படி பேசலாம் யோசிச்சு பாருங்களேன். ஒரு கிராமத்திலயோ ஒரு ஸ்லம்லயோ யாரோ ஒருத்தர் இருக்கிறாரு, அவருக்கு போய் பெரிய காரியங்களா, அமெரிக்கால எப்படி இருக்கும் தெரியுமா, 5-star ஹோட்டல் எப்படி இருக்கும் தெரியுமா, அப்படின்னா என்ன உதாரணம் கொடுத்து நம்ம சொல்ல முடியும் அவங்களுக்கு, இல்லைங்களா? சொல்லவே முடியாது. அப்படித்தான் நம்ம இந்த உலகம் ஒரு ஸ்லம் மாதிரி பரலோகத்துக்கு முன்புதாக. அந்த எந்த பாஷையை நம்ம எடுத்து சொல்றது பாருங்களேன். இந்த எப்படி இப்படி யூஸ் பண்ணி சொன்னோம்னா எப்படி இருக்கும், அப்பா பரலோகம் எவ்வளவு இன்பமா இருக்கும் தெரியுமா, ஸ்லம்ல இருக்கிறவங்க நினைச்சு பாருங்களேன். இங்க என்ன உனக்கு ரொம்ப பெருசு, என்ன நினைச்சுட்டு இருக்கிற, தங்கம் வைரம் அதெல்லாம் ரொம்ப பெருசு, அதெல்லாம் அங்க ரோடு பார், ரோட்ல ரோடு அதுலதான் போடுவாங்க பரலோகத்துல, பாத்துக்க எப்படி இருக்கும் பரலோகம். அங்க பணம் வசதி, அது பெரிய ஜுவல்லரி டைமண்ட் எல்லாம் எடுத்து உள்ள பூட்டி வைக்குவாங்களா, அது ரோட்ல கிடக்கும், அது பரலோகம். ரோட்ல கோல்டு அந்த மாதிரி இந்த மாதிரி தங்கம் இல்ல, சொக்க தெளிந்த பளிங்கி போல இருக்கிற பியூர் கோல்டு பா, தங்கம்னா தங்கம் அந்த மாதிரி பியூர் கோல்டு. அப்படியே பார்க்கலாம், பார்க்கும் போதே தெரியும் அவ்வளவு பியூரா இருக்கும் தங்கம். அங்க கேட்டுங்க எப்படி இருக்கும் தெரியுமா, முத்து தெரியுமா, முத்து இல்லைங்க. நான் கேள்விதான் பட்டிருக்கேன், பார்த்தது இல்லைங்க. ஒரு ஒரிஜினல் முத்து அங்க கேட்டு அந்த முத்துல தான் செஞ்சிருக்கோம். இன்னும் எடுத்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் தெரியுமா, பெரிய பெரிய டைமண்ட். அதெல்லாம் நீ பார்த்திருக்கியா? நான் பார்த்தது வெள்ளையாகிற டைமண்ட் தாங்க எனக்கு தெரிஞ்சது. ஆனா அங்க இருக்கிறது வந்து வஜ்ரக்கல், வஜ்ரக்கல்லுகளால் அங்க அலங்கரிச்சிருப்பாங்க. என்ன மாதிரிக்கு வஜ்ரக்கல்லு பாருங்களேன், வஜ்ரக்கல்லு, இந்திர நீலம், சந்திரகாந்தம், மரகதம், கோமேதகம், பத்மராகம், சுவர்ண ரத்தினம், படிப்பச்சை, புஷ்பராகம், வைதூரியம், சுனீரம், சுகந்தி பாருங்களேன், எல்லாம் பொண்ணுங்க பேர் மாதிரி இருக்கு. அந்த மாதிரி ஒரு என்னங்க அதெல்லாம் அப்படின்னு ஒண்ணு எதாவது புரியுதா நமக்கு? நமக்கு புரியுறதே இல்லை பாருங்களேன். ஆனா அதனோட குளோரி வந்து அதான் நமக்கு புரியாது. அதெல்லாம் நம்ம பேசி அதெல்லாம் என்ன, அதை வச்சுதான் அவங்க வீடியோ கட்டுவாங்க. நீங்களா செங்கல்ல தான் பாத்துருக்க, இல்ல மண்ணுல தான் வீடு, அதைத்தான் வச்சு வீடு கட்டுவாங்கன்னா பாத்துக்கப்பா. சொத்துனா உனக்கு அவ்வளவு உயிரை விடுற அங்க இதெல்லாம் இவ்வளவு அவ்வளவு சீப் அது. எந்த சீசரும் எந்த ஒரு பெரிய ராஜாவும் அப்படி ஒரு பேலஸ் கட்டியிருக்க மாட்டார். சரி, ஒளினா ரொம்ப பெருசு, லைட்டு என்ன மின்னுதுங்க, என்ன லைட் ஷோங்க, என்ன கிரேட் லைட் ஷோன்னு நம்ம நினைச்சுக்கிறோம் இந்த உலகத்துல. அந்த காலத்துல பாருங்களேன், எலக்ட்ரிசிட்டி அவங்களுக்கு இல்ல இல்லைங்களா, லைட்டுனா ரொம்ப பெருசு அவங்களுக்கு. யோசிச்சு பாருங்களேன், நைட்ல எப்படி இருப்பாங்க கிராமத்துல, நீங்க பாத்துருக்கீங்களா, ரொம்ப இருட்டா இருக்கும், அங்கேயோ ஒரு விளக்கு இருக்கும், இங்க ஒரு விளக்கு இருக்கும், லைட்டு எலக்ட்ரிசிட்டியே இல்லாத காலத்துல எப்படி இருக்கும், ரொம்ப கஷ்டமா இருக்கும் இல்லைங்களா. லைட்டே இருக்காது, ஒரு கேண்டிலோ ஒரு விளக்க வச்சுக்கிட்டு அப்படியே இருள்ல அப்படியே தடுமாடிக்கிட்டு இருப்பாங்க. எப்படா சூரியன் வரும்னு, அப்படியே காலையில சூரியன் வந்த உடனே ஒரு நமஸ்காரம் போட்டு சூரியன் வந்துருச்சுன்னு சந்தோஷம் வரும். உந்த மாதிரி இருக்கிற ஆளுக்கு பரலோகத்துல சூரியனே இருக்காது. யோசிச்சுப்பார், என்னங்க சூரியன் இருக்காது? ஆமாப்பா, அந்த சூரியனை வெக்கப்பட்டு போவோம், சூரியனை யூஸ்லெஸ்ஸா போயிரும். அவ்வளவு பிரைட்டா இருக்கும். ஒரு ஷோரூம்க்கு எங்கேயாவது போயிருக்கிறியா, ஷோரூம்ல பார்த்தா என்ன மாதிரி பிரைட்டா லைட் அடிக்கும், அந்த மாதிரி பளிச்சுன்னு இருக்கும் பரலோகம். அவ்வளவு குளோரியஸா இருக்கும் பாரு பரலோகம். அது மாத்திரம் இல்லாம பரலோகம் நம்ம இங்க பாருங்களேன், சர்ச்சுக்கு இடம் இல்லாம தவிக்கிறோம். சர்ச்சு கோயில் கட்டலான்னு பார்த்தா இடம் இல்ல, அந்த இடத்துக்கு யாரும் உதவி இல்ல, நம்ம சர்ச்சுக்கு இடம் இல்லாம நம்ம கஷ்டப்படுறோம். அங்க பாருங்க, அங்க என்ன, அந்த ஊரே சர்ச் தான். யோசிச்சு பாருங்க, அந்த நகரமே சர்ச். ஒவ்வொரு ஸ்ட்ரீட்லயும் நடந்து போனா சர்ச் தான் அது. ஒவ்வொரு ஸ்ட்ரீட்ல இருந்தும் கடவுளுடைய தரிசனம் தான், ஒவ்வொரு ஸ்ட்ரீட்டும் பரிசுத்த நகரம் தான். அந்த மாதிரி நம்ம இருக்கிற நிலைமை எவ்வளவு மோச நிலைமை பாருங்க, அப்படி குளோரியஸ் பிளேஸ் அது. சுத்தம்னா சுத்தம், நம்ம பெங்களூர் பாருங்களேன் சிட்டி இருக்குது, எவ்வளோ அசுத்தம் குப்பை இருக்கு தெரியுமா, பயங்கரமான குப்பை லாரி அசுத்தம், எவ்வளோ பாக்டீரியா, எவ்வளோ வைரஸ், எத்தனை பசங்க மழை வந்தாலாம் உடம்பு சரியில்லாம போறாங்க, எவ்வளோ இன்ஃபெக்ஷன் ஆகுது. பரலோகத்தில் சுத்தம்னா சுத்தம், ஒரு அசுத்தமும் வர முடியாது, ஒரு சின்ன பாக்டீரியா கூட அங்க இருக்க முடியாது. யோசிச்சு பாருங்களேன், சின்ன வைரஸ் கூட அங்க இருக்க முடியாது, அவ்வளவு சுத்தமா இருக்கும் பரலோகம். அப்ப என்னங்க திங்குவோம் அங்க, நான் என்னத்தை உண்பேன், என்னத்தை புசிப்பேன்ற கவலை தான் நமக்கு இருப்போம், என்ன தின்னுவோம் அங்க அப்படின்னு. அங்க இப்போ தாகம் எடுத்துச்சுன்னா என்ன இருக்கு தெரியுமா, ஒரு நதி ஓடுது. என்னங்க நதி அதுனா, ஜீவ நதி. ஜீவ நதியில நீ குடிக்கலாம். அப்ப என்னங்க சாப்பிடுறதுன்னா, ஐயோ ஜீவ விருட்சம் அங்க இருக்கும், அங்க பல விதமான பழங்கள் அங்க இருக்கும், அங்க அழகா நீ சாப்பிடலாம் அப்படின்னு அவனுக்கு பல விதத்துல சொல்லி வரலாம் பாருங்களா. யோசிச்சு பாருங்க, அங்க நமக்கு ஐயோ ரொம்ப உடம்பு சரியில்லைன்னு நம்ம இந்த உலகத்துல கஷ்டப்படுறோம், அங்க ஒரு வியாதியும் வர முடியாது பாருங்களேன். இங்க ஒரு இலைகள் வந்து சுகமளிக்கிற இலைகள்னு வருது, அங்க ஒரு வியாதியும் வரவே முடியாது. அந்த ஜீவ நதி வரும்போது அந்த ஜீவ நதிக்கு ரெண்டு பக்கத்துல படிக்க போறோம், மரங்க இருக்குமா, கனிகள் வருமா, அந்த நதி இலைகள் வந்து தேசங்களுக்கு சுகமளிக்குமா அப்படின்னும் போது பாருங்களேன், வியாதின்றதே வர முடியாது. நம்மளால யோசிச்சு பார்க்க முடியுமா, நம்ம பார்க்கற எவ்வளவு ஸ்லம்ல நம்ம இருக்கிறோம், யோசிச்சு பாருங்க, நா குளோரியஸ் ஹெவன். ஆகவே அதை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு அடையாளமா பல விதத்தில் நமக்கு சொல்லி வர்றதை நம்ம பார்க்கலாம். ஆனா பரலோகத்துல ரொம்ப மையமா இருக்கக்கூடிய காரியம் வந்து, ரொம்ப முக்கியமான இருக்கக்கூடிய காரியம் வந்து காட் இல்லைங்களா, கடவுள். அதுதான் பெருசா நமக்கு இருக்கணும். நான் போன வாரம் சொன்ன மாதிரி பாவம் இல்லாத ஒரு வாழ்க்கை, தேவ பிரசன்னத்தின் முழுமையான ஒரு ஐக்கியம். நம்ம ஆவிக்குரிய ஜீவியத்துல வளர்ந்தவர்களா இருந்தோம்னா அதை விட பெரிய எக்ஸைட்மெண்ட் பரவல் நமக்கு வேற இருக்க கூடாது பாருங்களேன். அது ரெண்டு இருந்தாவே அதான் ஹெவன். அதுக்கப்புறம் தான் மற்றதெல்லாமே வருதே தவிர கடவுளுடைய முழுமையான பிரசன்னம் பாவம் இல்லாத ஒரு இடம் அப்படின்னும் போது அது அது ஏன் நமக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்க மாட்டேங்குதுன்னா நமக்கு பொருட்கள் மேலேயே கண்ணு மயங்கி கிடக்கிறதுனால பாருங்களேன். பாபிலோன் மேல மயங்கி கிடக்கிறதுனால பொருட்கள் மேலேயே கடவுளுடைய கடவுள் சிருஷ்டிகர் சிருஷ்டிப்பின் மேல நம்முடைய கவனம் ஆசைகள் எல்லாம் அதுல நிரம்பி இருக்கிறதுனால சிருஷ்டிகர் மேல ஆசை நமக்கு குறைவா இருக்கு. கடவுள் சிருஷ்டிகர்கோடு ஐக்கியம் அவரோடு அவருடைய பிரசன்னத்தில் வாழ்வது அப்படின்றது நமக்கு எக்ஸைட்டிங்கா இல்லாத காரணம் ஏன் நமக்கு என்ன சிருஷ்டிப்பின் மேல பலவிதமான இழுப்பு இருக்கிறதுனால. நம்ம வளரும் போது ஆய்க்குரு ஜீவத்துல வளரும் போது கடவுளோடு நான் இருக்க போறேன்றதுதான் பெரிய சொர்க்கமா நமக்கு இருக்கணும். ஆகவே இதை தொடர்ந்து நம்ம படிக்கும் போது பரலோகத்தில் எக்ஸ்டீரியரை நம்ம பார்த்திருக்கிறோம், வெளியில எப்படி அந்த ஃபவுண்டேஷன் கேட்ஸ் அந்த எல்லாம் கட்டப்பட்டதுன்னு பார்த்தோம். அதனோட இன்டீரியர்ஸ பத்தி நமக்கு கொஞ்சம் சொன்னாரு. இப்ப 22வதுல ஒரு சின்ன கிளிம்ஸ் நமக்கு கிடைச்சு முடிய போகுது. இதுதான் கடைசி காட்சி பரலோகத்தை பத்தி. என்ன இங்க பரலோகத்தின் நடுவுல மத்தியபத்துல என்ன இருக்க போகுது, தி சென்டர் ஆஃப் ஹெவன், தி சென்டர் ஆஃப் ஹெவன் என்ன இருக்க போகுதுன்னா நித்திய ஜீவன், நித்திய ஜீ த ப்ரொவிஷன் ஆஃப் இட்டர்னல் லைஃப், நித்திய ஜீவனின் வரம், வர பிரசாதம், நித்திய ஜீவன் அதை பத்தி நமக்கு இங்க விளக்க போறேன். பாருங்க ஒரு அதிசயமான சீன். நித்திய ஜீவன்னா நமக்கு என்ன தெரியுது, இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசித்து மனம் திரும்பும் போது பரிசுத்தாவி மெய்யாகவே நம்ம மறுஜன்மம் அடையும் போது பரிசுத்தாவி நமக்குள்ள வந்து நம்ம நித்திய ஜீவனை உடையவர்கள் ஆயிரும். புரியுதுங்களா, நித்திய ஜீவன் நமக்கு சொந்தமா கடவுளுடைய கிஃப்டா நமக்கு வந்துருது. ஆனா அந்த நித்திய ஜீவன் நமக்கு கிடைச்சிருந்தாலும் அந்த நித்திய ஜீவனுடைய ஒரு சில துளிகளை தான் நம்ம இந்த உலகத்தில் அனுபவிக்க முடியுது இல்லைங்களா, ஒரு சில டிராப்ஸ் தான் ஓரளவுக்கு தான் அனுபவிக்க முடியுது. ஆனா இங்க நமக்கு காட்டுற காட்சி அந்த நித்திய ஜீவனின் ஃபுல்னஸ், அந்த நித்திய ஜீவனின் முழுமையை அனுபவிக்கிற ஒரு காட்சி, அதைத்தான் நமக்கு இங்க காட்டப்படுது. அது ரெண்டு அடையாளங்கள்ல காட்டுறாரு, அதுவும் அடையாளங்கள் தான். ஒன்னு தண்ணி இல்லைங்களா, வேதத்துல நித்திய ஜீவனுக்கு தண்ணின்னு போட்டிருக்கு, ஜீவ தண்ணீர் அப்படின்னு வருது. இன்னொரு ஒரு அடையாளம் வேதத்துல பல பகுதிகளில் என்ன போட்டிருக்கு, மரம் இல்லைங்களா, தண்ணி மரம் ஜீவ விருட்சம்னு வருது. அந்த ரெண்டு அடையாளங்கள்ல நித்திய ஜீவனை நம்ம அனுபவிக்கிறத நமக்கு இங்க காட்டப்படுறத நம்ம பார்க்கலாம். இந்த 1-3 வரைக்கும் நித்திய ஜீவனை ரெண்டு அடையாளங்கள்ல காட்டப்படுறத பார்க்கலாம். இதுதான் ஃபைனல் கேமரா ஆங்கிள். இதுக்கப்புறம் எண்டு வரப்போகுது, ரெவலேஷன் இதுக்கப்புறம் எண்டு வரப்போகுது. இதை நீங்க இதை போய் படிச்சோம்னா இந்த 3 நீங்க போய் படிச்சு வீட்டில் போய் யோசிச்சு இதெல்லாம் பார்த்தோம்னா இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குதே நமக்கு தோணலாம். இவர் சொல்ற விவரங்கள்லாம் பார்த்தோம்னா இது எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குதே, எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கு, எனக்கு அப்படித்தான் தோணுச்சு, எங்கேயோ படித்த மாதிரி இருக்கே. ஒன்றும் எங்கேயுமே படிக்கல. பார்த்தோம்னா ஆதியாகமும் பைபிள் ஓப்பன் ஆகும்போது இப்படித்தான் ஓப்பன் ஆச்சு, அதே பிக்சர்ஸ் தான் இங்கேயும் வர்றத பார்க்கலாம். பாருங்களா ரெவலேஷன் ஜெனசிஸ் 1:1-2 இருக்கிறது, ரெவலேஷன் 21 முடிகிற புக்கில் அதே தான் ஃபுல், இங்கே போய் ஃபுல் சர்க்கிள் திருப்பி அதே இடத்துக்கு வர மாதிரி ஒரு காட்சி. பாருங்களேன் என்ன ஆச்சு, ஆதியாகமத்தில் நம்ம பார்க்குறோம் ஏதேன் தோட்டத்தில் ஆதாமையும் ஏவாலையும் உருவாக்கி ஆண்டவர் வச்சிருக்கும் போது ஆதாம் பாவத்தில் விழுந்ததுனால நம்ம ஏதேனை இழந்துட்டோம். ஏதேனுக்கு இன்னொரு பேர் வந்து பாரடைஸ், பாரடைஸ் அதை இழந்துட்டோம். ஆனால் நம்மளுடைய 2வது ஆதாம் யார், அவரு இயேசு கிறிஸ்து இல்லைங்களா, அவருடைய நீதியினால நமக்கு கிடைக்கிற பாரடைஸ பத்தி இங்க பேசப்படுது. முதல்ல பாரடைஸ் நமக்கு போயிருச்சு, புரியுதுங்களா, ஏதன பத்தி நம்ம யோசிச்சு பார்த்திருக்கோமா. இப்போ இந்த ஸ்லம்ல உட்காந்து நம்ம அழுகுறோம், எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ கண்ணீர், எவ்வளோ வேதனை இல்லைங்களா, மனைவிகள் பிரச்சனை, ஹஸ்பண்ட்ஸ் பிரச்சனை, பிள்ளைகள் பிரச்சனை, வேலை பிரச்சனை, சம சொசைட்டி பிரச்சனை, எல்லா பிரச்சனையும் நம்ம அழுகிறோம். ஏதேன்ல என்ன இன்பம் இருந்திருக்கோம், ஏதேன் தோட்டமே இன்பம்ன்றோம். பாருங்களேன் அந்த ஏதேன் தோட்டமே ஸ்லம் ஆக்குற அளவுக்கு இந்த காட்சி நமக்கு வருது. ஏதேன் தோட்டமே பல மடங்குல குறைவா இருக்கும்படி இந்த காட்சி. பாருங்களேன் ஒரு கம்பாரிசன் நான் யோசிச்சு பார்த்தேன், ஏதேன் வர்சஸ் ஹெவன் யோசிச்சு பாருங்க. ஏதேன்ல பார்த்தோம்னா பல மடங்கு ஏதேனை விட இது பெருசா இருக்கிறத நம்ம பார்க்கலாம். ஏன்னா ஏதேனே ஒரு நிழலா இருக்கிறத பார்க்கலாம், ஏதேன்ல, ஏதேன் வந்து எங்க இருந்துச்சு, பூமியில தான் இருந்துச்சு இல்லைங்களா, பூமியில இருந்துச்சு. ஆனா இந்த பாரடைஸ் வந்து ஹெவன்ல இருக்க போகுது இல்லைங்களா, ஹெவன்ல இருக்க போகுது. அது மாத்திரம் இல்லாம ஏதேன்ல நமக்கு ஒரு நம்மளுடைய பெரிய அனிஷ்டு அவசக்கணும், நமக்கு பெரிய கேடு கொண்டு வந்த ஒரு மரம் அங்கதான் இருந்துச்சு, நன்மை தீமை அறிகிற மரம் இல்லைங்களா, அந்த ஃபேட்டல் ட்ரீ. அதை ஒரு வாட்டி பார்க்கணும் போல இருக்கு, அந்த பயங்கரமான மரம், அந்த பயங்கர அபசக்குணமான மரம், அது சாப்பிட்டதுனால தான் நமக்கு இவ்வளோ வந்துச்சு. அந்த மரம் எப்போ பார் ஒரு சோதனையா ஆபத்தான் அது ஏதேனில் இருந்துச்சு. இந்த இதில் இருக்குதா பரலோகத்தில் அந்த மாதிரி மரம் நெவர், ஒரு சோதனையும் இல்லை, ஒரு பிரச்சனையும் இல்லை. ஏதேனை விட பெட்டர் இல்லை இது, யோசிச்சு பாருங்க. அந்த மாதிரி மரமே இல்லை, இங்கே நம்ம விழுகிறதுக்கு வழியே இல்லை. எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம், ரொம்ப பெரிய சந்தோஷம் அது. அது மாத்திரம் இல்லாம ஏதேன்ல வந்து பூமியில பல விதமான தங்கங்கள் இருந்துச்சு அப்படின்னு ஆதியாகமத்துல போட்டிருக்கு. இங்க ரோடே தங்கத்துல இருக்கு. ஏதேன்ல ஒரு ஆறு யூஃப்ரட்டஸ் நதி ஓடி அது பல விதத்துல போச்சுன்னு பாக்குறோம். அதனோட ஊற்று வந்து ஒரு ஒரு ஸ்பிரிங்னு போட்டிருக்கு. ஆனா இது இந்த ஆறு வர ஜீவன் நதி ஆறு எங்க இருந்து வருதுன்னு போட்டிருக்கு,
தேவனும்
சிங்காசனத்துக்கிட்ட இருந்து, கிளீன் அஸ் அ கிறிஸ்டல், தெளி பளுங்கு போல கிளியரா தண்ணி. நம்ம ஃபில்டர் வாட்டர் எல்லாம் பார்த்தோம்னா நம்ம கிளீன் பண்ணி எப்படியோ கொஞ்சம் கிளீனா கொண்டு வராங்க, அந்த மாதிரி ஃபில்டர் வாட்டர் ஒரு ரிவர் போச்சுன்னா எப்படி இருக்கும், பாக்குறதுக்கே அழகா இருக்கும். அந்த மாதிரி ஒரு ரிவர். அது மாத்திரம் இல்லாம ஏதேன்ல ஆண்டவருடைய ஐக்கியம்னு பார்த்தோம்னா அவரு ஒரு கம்பீரமான நேரத்துல, ஒரு சாயந்திர வேளையில கூலான நேரத்துல தான் ஆதாமிய ஏவாளோடு ஐக்கியம் பெறுவதற்கு அவர் வரார் இல்லைங்களா. ரெகுலரா அவங்க கூட இல்லை. ஆனா இந்த இடத்தில் தேவனுடைய வாசஸ்தலமோ மனிதர்களோடு இரவும் பகலும் எப்பொழுதும் இருக்குன்னு பாக்குறோம். ஏதேனோட பெட்டர் இல்லை யோசிச்சு பாருங்க, ஏதேன எவ்வளவு பெருசுன்னு நினைக்கிறோம். ஏதேனையே ஸ்லம் ஆக்கிருச்சு இயேசு நமக்காக வாங்கி கொடுத்த இந்த பரதேசி, அதான் பாக்குறோம் பாருங்களா. இந்த மாதிரி பல காரியங்கள் பார்த்துட்டு போலாம். ஏதேன்ல சில பழங்கள் வந்து அந்தந்த சீசனுக்கு தான் காய்க்கும். இங்க பாருங்களேன், 12 மாசத்துக்கு 12 பழங்கள் நமக்கு கிடைக்கிற மாதிரி இருக்குது. ஏதேன்ல ஜீவ விருட்சம் ஒண்ணு இருந்துச்சு இல்லைங்களா, எத்தனை இருந்துச்சு ஜீவ விருட்சம், 15 இருந்துச்சுங்களா. ஒன்னே ஒண்ணுதான் உங்களுக்கு தெரியுமா, ஒன்னே ஒண்ணுதான் இருந்துச்சு. அந்த ஆறு நடுவுல ஓடும், அந்த ஆறு பக்கத்துல ஒரு மரம் இருந்துச்சு, ஒரு மரம் இருந்துச்சு. ஆனா இங்க எத்தனை இருக்குது, 12 மரங்க இல்ல, மரம் எத்தனை இருந்துச்சு, அந்த ஆறுக்கு ரெண்டு பக்கமும் ஜீவ விருட்ச மரங்க தான். உன்னால யோசிக்க முடியுமா, அந்த ஆறுக்கு ஒரு ஜீவ விருட்சம் அந்த காலத்துல இருந்ததுக்கே அந்த காலத்துல சொல்லுவாங்க, அந்த விருட்சத்து பக்கத்துல ஆதாம் இருந்த அந்த வாசனை, அவன் சுக அந்த வாசனையை பார்த்ததுனாலயோ இல்ல, அதுக்கப்புறம் விரட்டி விட்டப்பட்ட பிறகு ஏதேன் இருந்துச்சு, அந்த மரம் பூமியில இருந்ததுனாலதான் அந்த காலத்துல அவங்க 900 இயர்ஸ் 800 இயர்ஸ் எல்லாம் வாழ முடிஞ்சிச்சு. அது வாசனைப்பட்டாவே போதும், ஜீவ விருட்சம் ஒரு மரம் பூமியில இருந்து அது வாசனைப்பட்டாவே போதும், அவங்க 900 800 இயர்ஸ் வாழ்ந்தது காரணம் அதுதான் அப்படின்னு ஒரு கற்பனை சொல்லுது. அதுக்கெல்லாம் ஒன்னும் பைபிள் ஆதாரம் இல்லை அப்படின்னு ஒரு பாயிண்ட் இருக்கிற மாதிரி தெரியுது இல்லைங்களா. ஒரு மரம் இருந்ததுக்கே அப்படி நான் யோசிச்சு பாருங்க, இங்க ஜீவ நதி போது ரெண்டு பக்கமும் எண்ணி முடியாத ஜீவ விருட்சம் மரங்கள், உன்னால யோசிக்க முடியுமா, குளோரியஸ். அது மாத்திரம் இல்ல, ஃபுல் ஆக்சஸ். நான் இந்த பக்கம் நதியில இருக்கிறேன், அந்த பக்கம் மரம் இருந்துச்சுன்னா நான் என்னங்க பண்றது, நீச்சல் அடிச்சுட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த பக்கம் போய் நான் பிடுங்கி சாப்பிடணும். ஆனா ரெண்டு பக்கமும் இருந்துச்சுன்னா நான் இந்த பக்கம் போனாலும் ஜீவ விருட்சம் சாப்பிடலாம், அந்த மாதிரி ஃபுல் ஆக்சஸ். அப்படி இருக்கிறத பாக்குறோம் பாருங்க பல விதத்துல. ஆனா பாவம் செஞ்ச பிறகு என்ன ஆச்சு, அந்த ஏதேன் அந்த ஜீவ விருட்சத்துக்கு ஆண்டவர் என்ன பண்ணாரு, ஒரு கேருபீமை வச்சு ஒரு பட்டயம் ரவுண்ட் அடிக்கிற மாதிரி தொட முடியாத மாதிரி வச்சார். ஆனா இங்க அப்படி இல்லவே இல்லை பாருங்களேன். ஏதேனை விட எவ்வளவோ பெட்டரான ஒரு அதிசயமான ஒரு காரியத்தை நம்ம பாக்குறோம். சரி, நம்ம இதை தொடர்ந்து இதை தியானிக்குவோம். இந்த வசனம் 1-2 ஒரு ஒன்னாவது ஃபர்ஸ்ட் வசனத்தை படிங்க.
பின்பு பளிங்கை போல் தெளிவான ஜீவ தண்ணீர் உள்ள சுத்தமான நதி தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்தில் இருந்து புறப்பட்டு வருகிறதை எனக்கு காண்பித்தான்.
ஒரு நதியை நான் பார்த்தேன், ஒரு நதி. நமக்கு எல்லாம் நதினா நமக்கும் பிடிக்குதானா, பழைய காலத்துல யோசிச்சு பாருங்க, வனாந்திர வாசிகள் அவங்களுக்கு இருக்கிற கனவு வாழ்க்கையே என்ன தெரியுமா, ஒரு நதி பக்கத்துல வாழ்றதுதான். எகிப்து அதுக்கு தான் ரொம்ப ஃபேமஸ், நைல் நதி இல்லைங்களா. நதி பக்கத்துல வாழ்றத விட ஒரு சொர்க்க வாழ்க்கை அவனால எண்ணி பார்க்கவே முடியாது அந்த காலத்துல. வனாந்திரத்துல இருக்கிறவங்க என்ன யோசிச்சு பாருங்க, நமக்கும் நதி பிடிக்கிறது இல்ல. ஃபேரி டெய்ல்லாம் நீங்க பாப்பீங்களா, ஃபேரி டெய்ல்னா ஃபேரிலேண்ட், கனவு உலகம் அப்படின்னும் போது நம்ம கண்ணை மூடி கனவு உலகம் என்ன யோசிப்போம், ஒரு அழகா முதல்ல பாக்குறது ஃபுல்லு கிரீனரியா இருக்கும், கிரீனரியா இருந்து ஒரு நதி அமைதியா நதி ஓடும் இல்லைங்களா, அங்க பட்டர்ஃபிளை வரும், அப்புறம் ஒரு அழகான ஏதாவது இருக்கும், மரங்க இருக்கும், விதவிதமான பழங்க இருக்கும். அப்படித்தானே நம்ம ஃபேரி வேர்ல்டு நினைக்கிறது, ஒரு கனவு உலகம், ஒரு சொர்க்க உலகம் அப்படின்ற மாதிரி. இல்ல எங்கன்னா நதினாவே நமக்கு ஒரு ஆசை வருது இல்ல. ஏன்னா நம்ம பாடியில வந்து 60-70% வந்து வெறும் வாட்டர் தான், வெறும் வாட்டர் தான். தண்ணினாவே நமக்கு ரொம்ப பிடிக்கும், தண்ணிய பாக்குறது, அதுவும் நதினாவே ரொம்ப அட்ராக்ஷன். நமக்கு யாருக்கு அட்ராக்ஷன் இல்லன்னு தெரியல, ஒருவேளை சீய பார்த்தா அவங்களுக்கு பயமா இருக்கலாம், சுனாமி எல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் பயமா இருக்கலாம். நதியை பார்த்தா எல்லோருக்கும் ஒரு இன்ப ஒரு காட்சி இல்லைங்களா, அதை பார்க்கணும். சின்ன வயசுல இருந்தே நமக்கு அப்படித்தான், அதை பார்க்கணும், அது அழகா அமைதியா அது ஓடுறத பார்த்தா ஒரு பெரிய சமாதான ஒரு காட்சி. ஏன் இந்த நதி வருதுன்னு பார்த்தோம்னா, மனுஷன் வந்து ஆரம்பத்திலிருந்தே வேதத்தின் ஒரு பகுதியை பார்த்தோம்னா, மனுஷன் ஆரம்பத்திலிருந்தே இந்த நதியை தேடுகிறான்னு சொல்லலாம். யோசிச்சு பாருங்க, ஆதாம் வந்து இந்த நதியை ஏதேன் தோட்டத்தில் இருந்ததா பாக்குறோம். ஆதியாம் ரெண்டுல நம்ம படிச்சோம்னா அங்கத்திலிருந்து ஒரு நதி ஓடிச்சு அது நாலா பக்கம் போச்சுன்னு வருது. அது மாத்திரம் பல பல வசனங்கள் பார்த்துட்டே வரலாம். ஒரு ஒரு புக்கிலையும் ஒரு சங்கீதம் நடுவுல ஒரு வசனம் எடுப்போமே, சங்கீதம் 46:4 படிங்களா, தாவீது ஒரு விஷயத்துக்காக ஏங்குறாரு. என்னத்தை ஏங்குறாரு, 46:4 படிங்க.
ஒரு நதி உண்டு, அது நீர்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும்.
ஒரு நதி தேவனுடைய நகரத்தையும் சந்தோஷ தேவனுடைய ஜனங்களையும் சந்தோஷிப்பிக்கிற ஒரு நதி. பாருங்களேன், நதிக்காக அவர் ஏங்குறார், ரிவருக்காக அவர் ஏங்குறார். இன்னொன்னு, எசேக்கியேல் 47 நீங்க எடுக்க வேண்டியதுல நீங்க போய் வீட்டுல படிக்கலாம், ரொம்ப கிளியர் பிக்சர் உங்களுக்கு கிடைக்கும் அந்த வசனம் படிச்சீங்கன்னா. எசேக்கியேல் வந்து அவங்க போய் அடிமைத்தனத்துக்கு போயிடுறாங்க பாபிலோனுக்கு, அப்புறம் திருப்பி அங்க அடிமைத்தனத்திலிருந்து தேவ ஊருக்கு போகணுமே, எருசலேமுக்கு போகணுமே இயங்கும் போது எசேக்கியேல் ஒரு காட்சி கொடுக்கிறார் ஆண்டவர். என்ன காட்சி அவருக்கு, ஒரு இந்த காட்சியில அவர் நடந்து வரும்போது ஒரு இடத்துல துளி துளியா தண்ணி வருது. தண்ணி வரும்போது அந்த காட்சியை கடந்து ஒரு 3/4 மைல் கொஞ்சம் 1/4 மைல் இன்னும் கொஞ்சம் முன்னாடி போறார். முன்னாடி போனா அவர் ஆங்கிள் வரைக்கும் தண்ணி வருது. இன்னும் கொஞ்சம் ஒரு 1/4 மைல் கொஞ்சம் தூரம் போனா அவர் முட்டி வரைக்கும் தண்ணி வருது. இன்னும் கொஞ்சம் தூரம் போனா அவர் இது வேஸ்ட் வரைக்கும் தண்ணி வருது. இன்னும் கொஞ்சம் தூரம் போனா அவர்னால நீச்சல் அடிக்காம அந்த நதியை தாண்ட முடியல. என்ன பாயிண்ட்னா, இந்த நதி வந்து எல்லையில்லாத அளவுக்கு தொடர்ந்து விரிவடைந்துகிட்டு, தொடர்ந்து ஆழமடைஞ்சுகிட்டு, தொடர்ந்து வளர்ந்துகிட்டே போகும். அந்த மாதிரி ஒரு நதியை அவர் அங்க பாக்குறாரு. அந்த நதியை நீங்க அந்த வசனம் படிச்சீங்கன்னா தெளிவா புரியும். அதே தான் யோவான் எக்ஸாக்டா இங்க எடுக்கிறார். ஏன்னா அந்த நதியை பாத்தீங்கன்னா, அந்த நதி வருது அவர் காட்சியில, அது எங்கெங்கெல்லாம் போதோ அங்க இருக்கிற எல்லாத்துக்கும் உயிர் கொடுத்துட்டு போகுது. அந்த நதி போற இடங்கள்லாம் உயிர் கொடுத்துட்டு போகுது. உதாரணத்துக்கு அந்த காலத்துல டெட் சீன்னு ஒரு டெட் சீ இருந்துச்சு. டெட் சீனா அது மினரல்ஸ்னாலையும் பல விதமான இதுல நிறைஞ்சதுனால அந்த சீல ஒண்ணுமே உயிரோடு இருக்காது, எல்லாமே செத்து போகும். இந்த நதி போய் அந்த டெட்சியில சேரும் போது பல விதமான மீன்களும் கடல் பிராணிகளும் உயிர் வந்த மாதிரி ஒரு காட்சி. எங்கெங்கெல்லாம் இது போதோ அது உயிர் கொடுக்கிற ஒரு காட்சியை தான் நமக்கு இங்க வர்றத பாக்குறோம். அந்த நதி எசேக்கியேல் நதி பாத்தீங்கன்னா அங்கேயும் ரெண்டு, அந்த ஆறுக்கு ரெண்டு பக்கமும் விருட்சம் இருக்கிறத பாக்கலாம், 12 விதமான கனி கொடுக்கறத பாக்கலாம். அது எங்க இருந்து அந்த நதி வருதுன்னு அங்க போய் ட்ரேஸ் பண்ணி பார்த்தோம்னா தேவனுடைய ஆலயத்திலிருந்து வருதுன்னு நீங்க பாக்கலாம். அதே பிக்சரை தான் யோவா நீங்க எடுக்கிறார். எசேக்கியேல் 47 நீங்க போய் வீட்டுல போய் கவனிச்சுக்கலாம். அந்த படத்தை தான் இங்க எடுத்து நம்ம காமிக்கிறார். பாருங்களேன், ரிவர், ரிவர் அந்த நதி. உங்களுக்கு ஒண்ணு சொல்லணும்னா, நம்ம மனுஷனா தேவ சாயலாக சிருஷ்டிக்க பண்ணப்பட்டு நம்ம உள்ளுக்குள்ள ஏங்குறோம், சில காரியங்களுக்கு ஏங்குறோம். அது அப்பத்துல இருந்தே நம்ம ஏங்கிட்டு இருக்கோம். எதுக்காக ஏங்குறோம்? இந்த நதிக்காக தாங்க ஏங்குறோம். ஒரு அடையாளமா நமக்கு இங்க சொல்லப்பட்டிருக்கு, இந்த நதி வி ஆர் டயர்ட், இந்த சாக்கடை பாபிலோன்ல இருக்கிற சாக்கடையில பிறண்டு நிம்மதி இல்லாம திருப்தி இல்லாம இந்த ஜீவ நதிக்காக நம்ம ஏங்குறோம். பாருங்களேன், இது வெறும் காட்சி மாத்திரம் இல்ல. நதியை பார்த்தா நமக்கு என்ன தோணுது? எங்கன்னா ரிவரை பார்த்தா நீ என்ன விட்டா அவ்வளவுதான், ஒரே வண்டியை ஸ்டாப்பு இறங்கி அதுல போய் குதிச்சு வெறும் போய் தொட்டுட்டு வரலாம்னு தோணுதா? யார் இருக்காங்க எல்லாம் பார்க்கவே முடியாது. எல்லாத்தையும் துணியை கழட்டி போட்டு ஒரு டைவ் அடிச்சு தலையை ஃபுல்லா அதுல முக்கி ஒரு தண்ணிய குடிச்சிட்டு வெளியே வந்தாதான். எங்கன்னா நதி பார்த்தா அப்படி விடுறதே இல்லை. அப்படித்தான் ஒரு பெரிய, அதுதான் அதனோடு இசைந்து இணைந்து ஐக்கியப்பட்டு போறது, அதுல முழுகனாத்தான் ஒரு நிம்மதி ஒரு சந்தோஷம்ன்றது இல்லைங்களா? அந்த மாதிரி இந்த நதி வந்து வெறும் பார்த்துட்டு போறது இல்லை, அதனோட ஐக்கியப்பட்டு அதனோடு ஒன்றாகி அதனோடு கம்யூனியன் பட்டு நம்ம அனுபவிக்கிற ஒரு நதி, ஒரு ஜீவ நதி, இட்டர்னல் லைஃப். பாருங்களேன், இதுக்காகத்தான் நம்ம ஏங்குறோம். இயேசுவும் சொல்லும் போது இந்த ஸ்திரீக்கு சொன்னார், அம்மா நீ பல விதமா உலகத்தில் சாக்கடையில நீ வாழ்ற இல்லைங்களா, அஞ்சு புருஷன் ஆறு புருஷனை வச்சுக்கிட்டு உலகத்துல இன்பங்களை தேட பாக்குற, இது உனக்கு ஒருபோதும் ஆத்ம திருப்தியை கொடுக்காது, நீ ஏங்குறது எதுக்கு தெரியுமா? என்கிட்ட கேளு, நான் உனக்கு ஜீவ நதியை கொடுக்குறேன், ஜீவ தண்ணீரை கொடுக்குறேன் அப்படின்னார். அந்த தண்ணீரை கொடுக்கிறவன் ஒரு காலம் தாகம் அடையான் அப்படின்னார். தாகமா இருக்கிறவன் என்னிடத்தில் வரக்கடவான், நான் அவனுக்கு ஜீவ தண்ணீரை தருகிறேன், அவனுக்குள்ள இருந்து ஜீவ நதி புறப்படும் அப்படின்னார். இந்த நதியை பத்தி தான் அவர் பேசினது. பாருங்களேன், இந்த உலகம் வந்து பல விதத்தில் நம்மள டீஹைட்ரேட் பண்ணிருது, பல விதத்தில் நம்ம தாகமுள்ளவர்களா செஞ்சிருது, ஆனா திருப்தி செய்யக்கூடிய ஒரு நதி இந்த ஜீவ நதியை தான் இட்டர்னல் லைஃப் பத்தி பேசுறாரு. இது ஒரு கப் இல்ல. பாருங்களேன், ஒரு ரிவர்னா எத்தனை பேருக்கு தாகம் தணிக்கும் அது இல்லைங்களா? இல்ல இல்ல, அங்க போய் சண்டை போட வேண்டியது இல்லை, எனக்கு வேணும் அந்த தண்ணி, எனக்கு ஒரு டிராப்பே. நம்ம சொல்றோம் எவ்வளவு விசேஷம், ஜீவ நதி. அந்த மரம் அங்க இருந்தது அதனோட வாசனையே 900 இயர்ஸ் வாழ வைக்குதுன்னா, ஒரு டிராப் அந்த நதி தண்ணி குடிச்சோம்னா என்ன அவன் யோசிச்சு பாருங்க, வயசே ஆகாதுங்க. ஜீவ நதி, அந்த நதிய அங்க ரிவரா ஓடுதான். பாருங்களேன், எண்ணி முடியாத எல்லா ஜாதிகார் கோத்திரத்தார், எண்ணி முடியாத பரலோகத்துல இருக்கிறவங்க முழுமையான திருப்தி, முழுமையான திருப்தி அடையலாம் அந்த இடத்துல. சரி, அந்த நதியை பத்தி பாக்குறோம், அது இட்டர்னல் லைஃபுக்கு ஒரு அறிகுறி, ஃபுல்னஸ் ஆஃப் இட்டர்னல் லைஃப், பரிபூர்ண திருப்தியை கொடுக்கக்கூடிய நித்திய ஜீவன், அதை பத்தி தான் அங்க போட்டிருக்கு. அது எங்க இருந்து வருது படிங்களா, அந்த வசனத்துல எங்க இருந்து வருது?
நகரத்து வீதியின் மத்தியிலும் நதியின் இருக்கரையிலும்.
இல்ல, ஒரு தலாவது வசனத்தை படிங்க. சிங்காசனத்திலிருந்து வருது அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? இந்த நதியை நான் அனுபவிக்குவதற்கு காரணம், யாராவது இந்த நதியை அனுபவிக்கணும்னா அது காரணம் என்ன? யோசிச்சு பாருங்க. ஒரு பக்கம் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம், உலகத்துல இருக்கிற எத்தனை கோடி மக்கள் நரகத்துக்கு போறாங்க இல்லைங்களா, ஆனா சில பேர் பரலோகத்துக்கு வந்து இதை அனுபவிக்கிறதுக்கு காரணம் என்ன? இது அனுபவிக்கிறதுக்கு நான் என்ன, நம்மள எடுத்துக்கிட்டோம்னா ஒவ்வொருத்தரும் நான் போய் அழுகையும் பற்கடிப்போம் வேதனையும் துன்பமும் அனுபவிச்சுக்கிட்டு அந்த ஐஸ்வர்யவான் போய் நரகத்துல என்ன கொடுத்தாங்க அவனுக்கு? அவனுக்கு தாகமா இருக்கும் போது என்ன கிடைச்சு? ஒரு டிராப் தண்ணி கூட கிடைக்கல. பாருங்களேன், ஒரு டிராப் தண்ணி கிடைக்காத ஒரு நிலைமைக்கு அவன் நரகத்துக்கு போனான். ஆனா நம்ம போய் பரலோகத்துல இந்த நதியில குடிக்கிறதுக்கு காரணம் என்ன? என்ன காரணம்? எதை பார்த்து நம்ம இதுக்கு நன்றி செலுத்துவோம்? என்ன காரணம்னு அதுக்கு ஊற்று யாரு? நித்திய ஜீவன் வந்து மனுஷனால் ஏற்பட்டதுல, நம்ம சுய கிரியைகள்னாலயோ நம்மனாலயோ ஏற்பட்டதுல. கடவுளுடைய சிங்காசனா என்ன அர்த்தம்? அவருடைய இறையாண்மை, அவருடைய சாவரனிட்டி. இந்த வரம் எல்லாருக்கும் கிடைக்க போறது இல்ல. கடவுள் யாரை தீர்மானித்து அவர் அதிகாரத்துல த்ரோன்ல இருந்து எலெக்ட் பண்ணிருக்கிறாரோ அவங்க தான் இந்த நதியில அனுபவிக்க முடியும். பாருங்க, யோசிச்சு பாருங்க, இந்த உலகத்துல எத்தனை பேரு பெரிய பெரிய ஆக்டர்ஸ் இருந்திருக்கிறாங்க, பெரிய பெரிய லீடர்ஸ் இருந்திருக்கிறாங்க இல்லைங்களா, பெரிய பெரிய தலைவருங்க, ஆனா அவங்க எல்லாம் செத்து போனாங்க, எல்லாரும் இறந்து போனாங்க. எல்லாருக்கும் நித்திய ஜீவன் கிடைச்சிச்சா? இல்ல, எல்லாருக்கும் நித்திய ஜீவன். இது வந்து கடவுள் கொடுக்கிற கிஃப்ட், அவருடைய த்ரோன்ல இருந்து அவர் கொடுக்கிற ஒரு கிஃப்ட். அதுதான் அந்த சிங்காசனம், இந்த சிங்காசனம் ஒரு டிவைன் கிஃப்ட், நித்திய ஜீவன் தேவனால் கொடுக்கப்படுற ஒரு கிஃப்ட். அது வந்து ஆட்டுக்குட்டியானுடைய செயல்னால, அவருடைய தியாகத்தினால நமக்கு கிடைக்கிற ஒரு கிஃப்ட். சரி, தொடர்ந்து படிங்க இரண்டாவது வசனம்.
நகரத்து வீதியின் மத்தியிலும் நதியின் இருக்கரையிலும் 12 விதமான கனிகளை தரும் ஜீவ விருட்சம் இருந்தது.
பாருங்களேன், ஜீவ விருட்சம், நான் சொன்ன மாதிரி ஜீவ விருட்சம். நீங்க யோசிச்சு பாருங்களேன், இந்த நானு மனுஷங்க வந்து ஆழமா நம்ம மனசுக்குள்ள எல்லோருமே ஒரு வேட்டையில இறங்கி இருக்கிறான். மனுஷன் ஒருத்தர் சொல்றாரு, ஆதாம் ஏதேன்ல இருந்து வெளியே வந்ததுல இருந்து அவன் ஒரு வேட்டையில இறங்கி இருக்கிறான். என்ன வேட்டையில? ஜீவ விருட்சத்துக்காக அவன் இயங்குறான். ஏன்? எல்லோருமே, எல்லாருக்குமே இந்த உலகத்துல நம்ம கடைசி காலம் வரைக்கும் இருக்க போறது இல்ல. நம்ம இந்த உலகத்துல வாழ்றதுக்கு நம்ம என்ன செய்ய முடியும்னு எல்லாருக்குமே இல்ல. யோசிச்சு பாருங்க, பல விதங்கள்ல மனுஷங்க செய்ய பாக்குறாங்க. பல புராணங்களை நம்ம படிக்கிறோம் இல்லைங்களா, பல புராணங்களை. நீ 7 கடலை தாண்டி, 7 மலையை தாண்டி, அந்த சமுத்திரத்துக்கு கீழே நடுவுல போய் ஒரு மரம் இருக்கு, ஒரு செடி இருக்கு, அதுக்கு பேர் யூத் பிளான்ட். அது வந்து பர்பிள் கலரா இருக்கும். அதை எடுத்து நீ சாப்பிட்டீன்னா உனக்கு வயசே ஆகாது இல்லைங்களா. ஜீவ விருட்சம், ஜீவ ஒரு செடி அப்படின்னு மனிதருங்க இந்த உலகத்துல எப்ப பாரு இருந்துகிட்டே பல விதங்களை செய்ய பாக்குறாங்க. பாருங்களா, மனுஷருங்க யோசிச்சு பாருங்க, தங்களை காப்பாத்திக்கணும் என்பதற்காக ஹெல்த்தை நல்லா வச்சுக்கணும் இல்லைங்களா, எக்ஸசைஸ் பண்றது, உடம்ப பாத்துக்கிறது. ஏன் எக்ஸசைஸ்? எனக்கு வயசாயிடக்கூடாது சீக்கிரம் இல்லைங்களா. ஏன் அந்த தாகம் வருது? ஏன் உனக்கு அந்த தாகம் வருது? அது மாத்திரம் இல்லாம பல விதங்களை செய்ய அந்த தாகம் எப்படி வெளிப்படுது பாருங்க. நான் போன பிறகாவது என் பேர் மிஞ்சணும்ன்றதுக்காக ஒரு நிறுவனத்தை கட்டி அவங்க பேரை வைக்கிறாங்க இல்லைங்களா. இப்போ ராமையா ஹாஸ்பிட்டல்னு வச்சிருக்காங்க. அவர் போய் எத்தனை நாள் ஆச்சு, ஆனா அவர் பேர்ல சில காரியங்கள்லாம், மெமோரியல், அந்த ஹாஸ்பிட்டல், இந்த ஹாஸ்பிட்டல் ஏன் வைக்கிறாங்க? அவங்களுக்கு அந்த தாகம், வாழணும், ஜீவ எனக்கு இருக்கணும், உயிரோடு இருக்கணும், அந்த ஜீவ விருட்சத்தை தேடி. நாங்க பழைய புராணங்கள்ல, இந்து புராணங்கள்லாம் அந்த காலத்துல பார்ப்போம். தவமா தவம் இருப்பாரு அவர். 50, 60, 70, 80 வருஷம் தவமா தாடியெல்லாம் வந்துடும், புத்தெல்லாம் வளர்ந்துடும் அவர் மேல. தவமா இருந்து எவ்வளவு சாப்பாடுலாம் இல்லாம இருப்பாரு. திடீர்னு ஒரு காட்சி அவருக்கு, ஒரு கடவுள் காட்சி கொடுத்த உடனே, மானிடா உனக்கு என்ன வேண்டும் அப்படின்னா அவர் என்ன சொல்லுவாரு? எனக்கு மரணமே வேண்டாம், எனக்கு நித்திய ஜீவன் வேண்டும் அப்படின்வாங்க இல்லைங்களா. மனுஷனுடைய தாகம் அதுதாங்க. மனுஷனுடைய எல்லா மதங்கள்லயும் எல்லாத்துலயும் மனுஷனுக்கு தெரிஞ்சிருச்சு சாக போறோன்னு. அது பல சயின்டிபிக்கா படிச்சவங்களும் அதை செய்ய பாக்குறாங்க தெரியுமா. ஜெனட்டிக் இப்பெல்லாம் பண்றது, டிஎன்ஏவே அந்த கோடை பிரேக் பண்ணி எப்படியாவது மனுஷ சாவுக்கு ஒரு விடை கண்டுபிடிக்க முடியுமான்னு இன்னும் பண்றாங்க. இந்த குளோனிங் பண்றாங்க இல்லைங்களா. ஆத்மா இல்லாத அவனை மாதிரியே நம்ம பண்ணி பார்ப்போம். ஏன் பண்றாங்க? அவனை கடைசி வரைக்கும் அந்த மனுஷனுடைய தாகத்தின் வேட்டை, அது என்ன பண்ணாலும் கிடைக்காது. சிங்காசனத்தின் மேல் வீட்டு இருக்கிறவர் அது யாருக்கு வரமா கொடுக்கணும்னு இருக்கிறாரோ அவங்களுக்கு தான் கிடைக்கும். நீ என்னதான் பண்ணு உனக்கு கிடைக்காது. தவமா தவம் இருந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டாங்க, எல்லாம் மந்திரம்லாம் பண்ணி பார்த்துட்டாங்க, அது கிடைக்காது. பாருங்களேன், இங்கத்தான் அந்த வேட்டை, அந்த வேட்டையினுடைய முடிவு இங்கத்தாங்க முடியுது. ஏன் ஏன் அந்த மனுஷனுக்கு அந்த தாகம் இருக்கு யோசிச்சு பாருங்களேன். ஏன்னா அவன் அதுக்காகத்தான் சிருஷ்டிக்க பண்ணப்பட்டான். அவன் கடைசி நித்தியமா வாழ்வதற்காக சிருஷ்டிக்க பண்ணப்பட்டது. ஒரு இயற்கைக்கு விரோதமாக மரணம் வந்துருச்சு. அதனால்தான் இந்த உலகத்தை நம்ம வெறுக்கணுங்க. மரணம் எவ்வளவு வேதனை பாருங்க, எவ்வளவு பெரிய ஷாக்கிங், ரொம்ப மோசம் மரணம். இயற்கைக்கு விரோதமானது மரணம். நம்மள சாகணும்னே ஆண்டவர் சிருஷ்டிக்கல. ஒரு அபரேஷன் வாங்க, ஒரு தடை, ஒரு எடறுதல், ஒரு மரணம், அப்படிக்காக நம்ம சிருஷ்டிக்கவே இல்லை. நம்ம சதா காலம் இருக்கணும்னு சிருஷ்டிக்கப்பட்ட அந்த தாகம் மனுஷனுக்குள்ள இருக்கிறதுனாலதான் பல விதத்துல அவன் வாழணும் வாழணும் வாழணும்னு பாக்குறான் மனுஷன். அந்த தாகம் வெளிப்படுது. ஆனா எல்லாருக்கும் அந்த நித்திய ஜீவன் கிடைக்கிறது இல்ல. பாருங்களேன், ஆதாம் வந்து அந்த ஏதேன் தோட்டத்துல அவன் பாவம் செய்து கீழ்ப்படியாத போகும்போது அவன் ஆண்டவர் அங்கிருந்து பாவம் செஞ்சு விரட்டித்தான் விட்டார். அந்த நித்திய ஜீவன், அந்த ஜீவ விருட்சம் அவனுக்கு அடையப்படு, அவன் கிடைக்க முடியாதபடிக்கு அவனுக்கு ஒரு காவலை போட்டு வச்சார். அப்பத்துல இருந்து மனுஷர்களுடைய ஆசை, மனுஷர்களுடைய வாஞ்ச என்னவா இருந்துச்சு? இதுக்கு தான் அந்த ஆசை. இன்னும் வாழ்க்கையோடு முடிய போதா? என்ன செஞ்சாலும் நான் இல்லை டைமண்டே அவ்வளவுதானா முடிஞ்சிச்சு. ஆதாமுக்கு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்களேன். நீ அதை சாப்பிட்டா நீ சாகவே சாக போற, சாகவே இனிமே சாக போற. நான் என்ன இருக்கும் ஆதாமுக்கு இருக்கிற பெரிய ஆசை என்ன? ஒரு புது ட்ரெஸ் வாங்கி போட்டுக்கணும்னா இருக்கும் அந்த டைம்ல, வெக்கமா இருக்குது ஒரு ட்ரெஸ், என்ன பெரிய ஆசையா இருக்கும், நான் சாக போறேனா அதுக்கு ஒரு விடை இல்லையா? நான் சாக போறேன்னா எனக்கு ஒரு விடை இல்லையா? அப்பதான் ஏ வாழ்க்கை நான் சாக போறேன்னா எனக்கு ஒரு விடை இல்லையா? இந்த சாபகரமான ஒரு வாழ்க்கையா எனக்கு ஒரு விடை இல்லையா? என்ன தான் ஒரே ஒரு விடைத்தான் இருக்குது, ஒரு வித்து பிறக்கும். அந்த வித்து, அந்த வித்து தான் நித்திய ஜீவனை கொண்டு வர முடியும். அந்த வித்து தான் இதுக்கு பரிகாரம் கொண்டு வர முடியும். அந்த வித்தை நம்பி 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 தான் மனுஷனுங்க வாழ்ந்ததா பாக்குறோம் பாருங்களேன். அந்த வித்து பிறந்து அந்த இந்த உலகத்தில் பிறந்து அந்த சர்ப்பத்தின் தலையை நசுக்கி எல்லா சாபத்தையும் எடுத்து நம் மனிதர்களுக்கு நித்திய ஜீவனை கொண்டு வந்தவர் அவர் தான். அதைத்தான் நம்ம இங்க பாக்குறோம். அந்த மனுஷனுடைய தேடுதல், மனுஷனுடைய வேட்டை, ஆரம்பத்திலிருந்தே அவனுக்கு இருந்த வேட்டை, நித்திய ஜீவனுடைய வேட்டை இங்கதான் முடிவடைகிறத ஒரு காட்சியாக நமக்கு காட்டப்படுறது பாக்குறோம் நம்ம. சரி படிங்க தொடர்ந்து அந்த வசனம், இரண்டாவது வசனம் படிங்க.
அது மாதந்தோறும் தன் கனியை கொடுக்கும்.
இல்ல இரண்டாவது வசனம் படிங்க.
நகரத்து வீதியின் மத்தியிலும் நதியின் இருக்கரையிலும் 12 விதமான கனிகளை தரும் ஜீவ விருட்சம் இருந்தது. அது மாதந்தோறும் தன் கனியை கொடுக்கும்.
அது இது பாருங்களேன், இது ஒரு இன்னொரு வினோதம். ஜீவ விருட்சம் இருக்கிறது மாத்திரம் இல்ல, அந்த ஜீவ மரம் இருந்தாவே போதும் இல்லைங்களா? ஜீவ மரம் இருந்தா அது என்னவோ கொடுக்குதான், கனி வேற கொடுக்குதான். யோசிச்சு பாருங்க, கனி அது அந்த மரத்தின் வாசனை பார்த்தாவே போதும். சில மரங்கள்லாம் ரொம்ப மூலிகை ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லைங்களா? அந்த மாதிரி அது இந்த மரம் கனி வர கொடுக்குது. அந்த கனியை சாப்பிட்டா அப்படி இருக்கு. என்ன மாதிரி கனி பாருங்களா, சாதாரணப்பட்ட மரம் இல்ல, 12 விதமான மரம். ஒரு மாங்காய் மரம் மாங்காய் விட்டுச்சுன்னா இன்னொரு 6 மாசம் மாங்காய் வராது இல்லைங்களா? அது சீசனுக்கு தான் அது மாங்காய் கொடுக்கும். இது வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவையோ ரெண்டு தடவையோ இல்லை, ஒவ்வொரு மாசமும் கனி கொடுக்குதான், ஒவ்வொரு மாசம். அதுல என்ன வினோதம், ஒவ்வொரு மாசமும் வித்தியாசமான கனி கொடுக்குதான் பாருங்களேன். ஒரு மாசம் ஆப்பிள், ஒரு மாசம் ஆரஞ்சு, ஒரு மாசம் மேங்கோ, ஒரு மாசம் செரி, எப்படி இருக்கும் அப்படி ஒரு மரம் வீட்டுல இருந்துச்சுன்னா. ஒவ்வொரு மாசமும் வேற வேற கனி கொடுக்குதான். நம்ம ஒரு ஐஸ்கிரீம் கடைக்கு போனோம்னா பாருங்களா, ஐஸ்கிரீம் கடை அந்த பிளேவர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா எங்கடா சீசனே இல்ல, எங்க எல்லா பிளேவர்ஸும் வச்சிருப்பாங்க. மேங்கோ பிளேவர் வேணுமா, ஸ்ட்ராபெரி வேணுமா, எல்லாம் அந்த மாதிரி நமக்குள்ளுக்கு இருக்கிற என்ன கிரேவிங் இருக்கோ அதுக்கு தகுந்த ஒரு காரியம் அங்க இருக்கும். அதான் அங்க சொல்லப்படுது இல்லைங்களா? எனக்கு என்ன பிளேவர், எனக்கு எல்லாம் ஸ்ட்ராபெரி பிடிக்காதுங்க, எனக்கு வெண்ணிலா பிடிக்காது, லைட்டா இருக்கும், எனக்கு பட்டர் ஸ்காட்ச் கொடுங்கன்னு வாங்கிக்கிறோம். அந்த மாதிரி உனக்கு என்ன கிரேவிங், உனக்கு என்ன ஆசை இருக்குதோ அதுக்கு தேவையான பூர்த்தி செய்யற காரியம் அங்க இருக்கும். ஒரு நிம்மதி, ஒரு சந்தோஷம், பூரண திருப்தியை நமக்கு காட்டுது. ஒருத்தர் இங்கிலீஷ்ல எழுதியிருக்காரு, தமிழ்ல எப்படி டிரான்ஸ்லேட் பண்றதுன்னு தெரியல. All these fruits are symbolic of the super abandoned character of a salvation, the full measure of the blessed ever abiding communion with God. சொல்லி முடியாத நம்மளுடைய ரட்சிப்பின் மகத்துவத்தை குறித்த ஒரு ஒரு குணாதிசயம் இந்த 12 கனிகளும் பாருங்களேன். எத்தனை கனிகள் போட்டவன் போட்டிருக்கு, எத்தனை கனிகள் கொடுக்கும், 12 விதமான கனிகள். எத்தனை மாதங்கள் வருஷத்துல, எத்தனை மாதங்கள், 12 மாதங்கள் பாருங்களேன். அதை மறந்துடக்கூடாது. 12ன்றதுன்னா ஓ 12 தான் வரம் போலன்ற மாதிரி இல்ல, இட்ஸ் எ சிம்பாலிக் நம்பர் அகேன் இல்லைங்களா? 12 ஸ்கோத்திரங்கள், 12 வாசல்கள், 12 கேட்டு, அதெல்லாம் பார்த்துட்டு வந்திருக்கோம். 12 கனிகள்னா என்ன, பூரணத்துவத்தை குறிக்கிறது, ஃபுல்னஸ், பர்ஃபெக்ஷன், பரிபூர்ணத்தை குறிக்கிறது பாருங்களா. 12 வருஷத்துல குறிக்கிற மாதிரி ஒரு பூரணத்துவத்தை, ஒரு முடிவை, ஒரு முடிவில்லாத ஒரு திருப்தி. ஒருவேளை குறைஞ்சு போவோமா, குறைவுக்கு வழியே இல்ல. ஒருவேளை பஞ்சம் வந்துருமா, பஞ்சத்துக்கு வழியே இல்ல. யோசிச்சு பாருங்க, பூரணமா எப்பொழுதும் அந்த எந்த அந்த மரத்துல எந்த பிரான்ச்லயும் கண்ணி இல்லாம இருக்காது. எந்த சீசன்லயும் ஒரு வறண்டு போய் வாடி போன ஒரு மரமா இருக்காது, எப்பவும் ஃப்ரூட் கொடுக்கிற ஒரு ஒரு நிலைமை. சரி தொடர்ந்து படிங்க.
அந்த விருட்சத்தின் இலைகள் ஜனங்கள் ஆரோக்கியம் அடைகிறதுக்கு ஏதுவானவை
பாருங்களேன். இது வேற இந்த மரத்தை இட்டர்னல் லைஃப் அடையாளமா நமக்கு விளக்கிட்டு வர்றாரு. மரத்தை பாக்குறோம், இந்த ரிவரை பாக்குறோம் இல்லைங்களா? கிறிஸ்டல் கிளியர் ரிவர் கடவுளுடைய சந்நிதியில இருந்து வருது, நித்திய ஜீவன் கொடுக்கறதுக்கு, அழியில்லாத ஜீவன் கொடுக்கறதுக்கு வருது. ரெண்டாவது, இந்த ரெண்டு பக்கமும் இருக்கிற மரம், எண்ணி முடியாத மரங்கள் இருக்கு. அந்த மரங்கள்ல பலவிதமான பூரண திருப்தி செய்யக்கூடிய கனிகள், வெரைட்டி நிறைந்த கனிகள் இருக்கு. அது மாத்திரம் இல்லாம இங்க என்ன போட்டிருக்கு, இலைகள் என்ன செய்யும்,
ஜனங்கள் ஆரோக்கியம்
அடைவதற்கு பாருங்களேன். ஜனங்கள் ஆரோக்கியம் அடைகிறதுக்குனா என்ன அர்த்தம், என்ன பரலோகத்துல என்ன வியாதி இருக்குமா, அதுக்கு ஆரோக்கியம், அங்க என்ன ஆரோக்கியம் தேவை, அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்க்கலாம். நம்ம நினைக்கிற மாதிரி மெடிசன்ஸ் எல்லாம் முக்காவாசி மெடிசன்ஸ் எதுல இருந்து செய்யறது? இலையில இருந்து தான் செய்யறாங்க, தெரியுங்களா உங்களுக்கு? இலைங்க. அதனாலதான் இந்த ஃபால்ஸ்ல எங்கெல்லாம் போயிட்டு வந்தோம்னா அந்த ஃபால்ஸ் மரங்கள் பக்கத்துல, நதி பக்கத்துல இருக்கிற மரங்கள் வந்து அந்த ஃபால்ஸ்ல தேர்னால நல்ல மூலிகை சக்தி இருக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா. அந்த ஃபால்ஸ்ல குளிச்சுட்டு வந்தா இந்த குற்றாலம் ஃபால்ஸ் இல்லைங்களா, குற்றாலம் அப்படி சில ஃபால்ஸ்ல நல்லா ஹெல்த்தியா இருக்கும் அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரி இந்த இலைகள் என்ன செய்யுது? ஜாதிகளுக்கு இங்கிலீஷ்ல போட்டிருக்கு, இட்ஸ் ஹீலிங் ஃபார் த நேஷன்ஸ், ஆரோக்கியம் அடையும் படிக்க. அப்படின்னா என்ன? அதுக்கு பதில் பாருங்க, அடுத்த வசனத்துல இருக்கு. அடுத்த வசனம் என்ன போட்டிருக்கு? இனி ஒரு சாபமும் இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? சாபத்தினால பாவத்தினால வந்த சகல கெடுதலையும் இந்த இலைகள் ரிவர்ஸ் பண்ணிடும். புரியுதுங்களா? இந்த இலைகள் ஃபுல்லா எல்லாத்தையும் சரி கட்டிடும், எல்லாத்தையும் சரி பண்ணி பூரண சுகத்தை, பூரண பலத்தை. நமக்கு வெறும் உடம்பு சரியில்லைன்னா கூட நமக்கு உடம்பு சரியில்லாததுனால தான் மருந்துன்னு இல்லை. சில இதெல்லாம் நம்ம இம்யூனிட்டிக்கு தேவை இல்லைங்களா, நமக்கு இன்னுமே ஏதோ வராதபடிக்கு தேவை. இன்னுமே நமக்கு வைட்டாலிட்டின்னு, வைட்டாலிட்டினா ரொம்ப எனர்ஜெட்டிக்கா, ரொம்ப ஆர்வமா லைஃப் அனுபவிக்கிறதுக்கெல்லாம் சில பேர் மெடிசன் எடுத்துக்குவாங்க, வைட்டமின்ஸ் எடுத்துக்குவாங்க. அந்த மாதிரி பல ஃபுல் ஹெல்த்ல சந்தோஷமா பரலோகத்துல இருப்பதற்காக ஒரு அடையாளமா நமக்கு போட்டிருக்கு. இலைகள் ஹெல்த்தை கொடுக்கோனா ஒரு வைட்டாலிட்டி, ஒரு ஹெல்த்தி இட்டர்னலா வந்து ஒரு சோம்பலா சோம்பேறியா இருக்க வேண்டியதில்லை, ஒரு ஹெல்த்தி எனர்ஜெட்டிக்கா நம்ம இருக்கலாம். சரி, தொடர்ந்து படிங்க.
இனி ஒரு சாபமும் இல்லாது தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனம் அதில் இருக்கும்.
பாருங்களேன், சரி நம்ம இதோடு முடிப்போம். இதுவரைக்கும் என்ன பார்த்திருக்கிறோம்? பரலோகத்தின் இன்னொரு கேமரா ஆங்கிள், இன்னொரு கேமரா ஆங்கிள்ல நித்திய ஜீவனை விளக்குறார்கள். நித்திய ஜீவனின் முழுமையை நம்ம இப்போ ஓரளவுக்கு ஒரு டிராப்பை தான் அனுபவிக்கிறோம். நித்திய ஜீவனின் பரிபூர்ணத்தை அதை வந்து ரெண்டு அடையாளத்துல விளக்கியிருக்கிறார். ஒரு நதி, ஜீவ நதி, இட்டர்னல் லைஃப் ஜீவ நதியில, அடுத்ததாக ஜீவ விருட்சம், ஜீவ விருட்சம் இட்டர்னலா நம்ம வாழ போற ஒரு வாழ்க்கைய ஒரு விளக்கி நமக்கு கொடுக்கிறாரு. சரி, ஒரு கடைசியாக நம்ம இதை நினைச்சு பார்க்கணும். அந்த சிங்காசனத்துல இருந்தவர் யாருன்னு போட்டிருக்கு? யாருடைய சிங்காசனம்? தேவனும் ஆட்டுக்குட்டியானவருடைய சிங்காசனம். ரெண்டு சிங்காசனமா? ஒண்ணுதான் இல்லைங்களா. ஒன்னு சிங்காசனத்துல தேவன் இருக்கிறாரு. தேவகுமார்னு போட்டிருக்கலாம் இல்லையா, தேவகுமார்னு போட்டிருக்கலாம். என்ன போட்டிருக்கு? ஆட்டுக்குட்டியானவர். ஏன் ஆட்டுக்குட்டியானவர்? அதை யோசிச்சு பாருங்க. தாங்க ரொம்ப டச்சிங்கா ஜான் யூஸ் பண்ணுவார், இயேசுக்கு அவர் யூஸ் பண்ற பேர் ஆட்டுக்குட்டியானவர். நம்மள மாதிரி அக்கிரம பாவிகள் எல்லோரோடும் அழிஞ்சிருக்க வேண்டியது இல்லைங்களா. தேவன் உலகத்தை தெரிந்து கொள்வதற்கு முன்பதாகவே எத்தனையோ பேர் அவர் கண்டு, உலகம் உண்டாவதற்கு முன்பதாகவே எத்தனையோ பேர், நம்ம தாயின் கற்பத்துல நம்ம உருவாவதற்கு முன்பதாக கோடிக்கணக்கான மக்களை அவர் காணும் போது, கண்டு பல பேர் அவர் கடந்து போய் நம் சில பேரை ஒண்டி அவர் செலக்ட் பண்ணார். எண்ணி முடியாத ஜனங்களை அவர் செலக்ட் பண்ணார். அந்த செலக்ட் பண்ணவர்களுக்காக, அவங்க ரட்சிப்படைவதற்காக வழி என்ன? ஆட்டுக்குட்டியானவர் செஞ்ச கிரியைகள் தான். இதெல்லாம் நமக்கு கிடைச்சது காரணம் என்ன? ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவுடைய சிலுவையினுடைய கொள்ளை பொருள். சிலுவையில் அவர் என்ன நமக்கு செஞ்சாரு பாருங்களேன். நமக்கெல்லாம் இதெல்லாம் வர்றதுக்கு காரணம் என்னங்க? இதெல்லாம் போய் நம்ம அனுபவிக்கிறதுக்கு காரணம் என்ன? நம்ம ஒழுங்கா வாழ்ந்து பரலோகத்துக்கு போறதுனாலயா? இல்லவே இல்லை தெரியுமா. இயேசு, இயேசு நமக்கு செஞ்ச ஆட்டுக்குட்டியானவர். அவர் அங்க ஆட்டுக்குட்டியா இருக்கிறதுனால தான் சிங்காசனத்துக்கு முன்னாடியே போய் நம்ம நிக்கவே முடியும் தெரியுமா. அவர் அங்க ஆட்டுக்குட்டியா இருப்பதனால தான் அந்த ரத்தத்தை காமிச்சு, அவர் சிந்தன ரத்தத்தை காமிச்சு நமக்கு அந்த ரட்சிப்பு நித்திய ஜீவனைய வாங்கி கொடுக்கிறார். அவர் அங்க ஆட்டுக்குட்டியா இருக்கிறதுனால தான் நமக்காக பரிந்து பேசி, அப்பா நம்ம எவ்வளவு மோசமா இருக்கிறோம், நம்ம எவ்வளவு அயோக்கியத்தனமா இருக்கிறோம், எவ்வளவு பாவத்துல சில நேரங்கள்ல இருக்கிறோம், எவ்வளவு வளராத நிலையில இருக்கிறோம், எவ்வளவு சோர்வா இருக்கிறோம். ஆனா நம்ம போய் பரலோகத்துக்கு போறதுக்கு காரணம் அவர் இல்லைங்களா. அங்க போய் நமக்காக பரிந்து போசுறார், அப்பா என்னுடைய ரத்தத்தை பாருங்கப்பா, அவங்களுக்காக சிந்தின ரத்தம், அந்த ரத்தத்தினாலதான் நமக்கு அந்த பரலோகம் கிடைக்க போகுது. அவருடைய கிரியை பாருங்களேன், அவரும் இந்த உலகத்தில் வந்து அதை நம்ம நன்றியா நம்ம நினைக்கணுங்க. ஒரு அஞ்சு நிமிஷம் அவரை, ஆண்டவரை பத்தி நம்ம நினைச்சிட்டு நம்ம முடிப்போம். அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டார் இதை நமக்கு வாங்கி தரதுக்கு. இந்த நித்திய ஜீவன் சில்லற காசு வாங்கி கொடுக்கு, சில்லற காசுல வாங்கி கொடுக்கல நமக்கு இல்லைங்களா. சும்மா சாதாரணமா வாங்கி தரல. யோசிச்சு பாருங்க, இந்த அவர் தேவனா இருந்த போதும் மனித சாயலாகி நமக்காக மனித ரூபமாகி மனித சாயலாகி ஒண்ணுமே இல்லாம அவர் தான் ஒரு மரம் போது நித்திய ஜீவ விருட்சம் வந்து இயேசுக்கு சொல்லப்படுது. He is the tree of life. ஏன்னா நிட்டர்னலா தேவனுக்கு ஒப்பானவரா இருந்து அவர் போய் அந்த விண்டர்ல பாத்தீங்கன்னா மரம் இலை எல்லாம் உதிரி போவோம், கனியெல்லாம் உதிரி போன ஒரு மரம் மாதிரி நிற்கும். பார்த்துருக்கீங்களா? ஒண்ணுமே இருக்காது வரன் அந்த மாதிரி நமக்காக ஆயிட்டார் இல்லைங்களா. ஒரு பட்ட மரம் மாதிரி, பட்ட மரம்னு வாங்க இல்லைங்களா, பட்ட மரம் மாதிரி நமக்காக எல்லா மகிமையும் விட்டு நமக்காக இறங்கி வந்தார். இறங்கி வந்து மனிதனாக வந்து தன்னைத்தானே தாழ்த்தி சிலுவை பரியந்தம் அவர் பாடுபட்டார்னு பார்க்கிறோம். சிலுவை பரியந்தம் எவ்வளவு பாடு, இயேசு பட்ட ஒவ்வொரு பாடும் அவருக்காக அவர் படவே இல்லை, அவர் செஞ்ச தப்புக்கு அவர் படலவே இல்லை, நமக்காக. நமக்கு இவ்வளவு பெரிய பொக்கிஷத்தை வாங்கி தர்றதுக்கு ஒண்ணு யோசிச்சு பாருங்க. ஒரு டைம்ல நான் அதை படிச்சுதான் ரொம்ப எனக்கு மனசே உருகி போச்சு. இயேசு வெறும் நம்மள பாவத்துல இருந்து பொழைச்சு போட்டோம், நரகத்துக்கு நரகத்துல இருந்து தப்பிச்சு போட்டோன்றதுக்காக மாத்திரம் அந்த பாடு இல்லை, அது மாத்திரம் இல்ல அங்க சிலுவையில இருக்கிறது. என்ன தெரியுங்களா, நமக்கு இப்பேற்பட்ட ஒரு சுதந்திரத்தை வாங்கி தர்றதுக்கும் சேர்த்து அங்க பாடுபட்டு இருக்கிறார். யோசிச்சு பாருங்க எவ்வளவு பெரிய தேவன். ஆண்டவரே நரகத்துல இருந்து பொழைச்சு என்ன மன்னிச்சு விட்டுட்டா போதும்னு நம்ம விட்டுறலாம் இல்லைங்களா. அது மாத்திரம் இல்ல, நான் நேசிக்கிறேன், எந்த அளவுக்கு நேசிக்கிறேன் தெரியுமா, உனக்காக உன் பாடுகளை எல்லாம் சரிகட்டி முடிந்ததுன்னு சொல்ற வரைக்கும் அவர் முடிந்ததுன்னு சொன்னது. நீ பரலோகத்துல போய் சேர்ந்து அந்த சுதந்திர நித்திய ஜீவனா ஆனந்தத்தெல்லாம் அனுபவிக்கிறதுக்கு சேர்த்து விலைய நான் கொடுத்துட்டு அப்பதான் முடிஞ்சதுன்னு அவர் சொன்னார். அவருடைய பர்ச்சேஸ், அவருடைய பர்ச்சேஸ், அவருடைய இன்னரிட்டன்ஸ், நமக்காக அந்த சுதந்திரத்தை அவர் வாங்கி கொடுத்திருக்காரு. எப்பேற்பட்ட மரணம் யோசிச்சு பாருங்க, சபிக்கப்பட்ட மரணம். ஒருத்தனை தூக்கு போட்டா பரவாயில்ல இல்லைங்களா, அவரு அந்த காலத்துல வந்து கல்லெறிஞ்சா பரவாயில்ல, அது ஒரு பெரிய மரணம் இல்லை. இல்ல ஒருத்தனுக்கு எந்திர கல்ல கழுத்துல கட்டிட்டு நடு சமுத்திரத்துல விட்டாலும் அது ஒரு பெரிய மரணம் இல்லை. ஆனா சிலுவ மரணம், மரத்தில் தூக்கி சாவுறது வந்து பழையற்பாடுல வந்து சபிக்கப்பட்ட மரணம். அப்படி ஒரு மரணத்தை அவர் அனுபவிக்க வேண்டியதா இருந்துச்சு நமக்காக. அப்படிப்பட்ட ஒரு மரணம், சபிக்கப்பட்ட ஒரு மரணம், ஒரு அடிமை, ஒரு கிரிமினலுக்கு வரவேண்டிய மரணத்தை அவர் எடுத்துக்கிட்டு அந்த சுத்தி இருக்கிற நகரமே அவர் மேல ஒரு எவ்வளவு அவமானத்தை கொட்ட முடியுமோ, கேலியை கொட்ட முடியுமோ, நாக்க தொங்க விட்டு தலைய துளுக்கி அவர் அவமானப்படுத்தினாங்க. அதையெல்லாம் அந்த தேவன் நமக்காக தாங்கி ரொம்ப எக்ஸீடிங்லி பெயின்ஃபுல், எவ்வளவு வேதனை நிறைந்த மரணம். அவர் உடம்புல கைய காலு யோசிச்சு பாருங்க, அவருடைய டெண்டர் கை கால் வெறும் ஆசீர்வதிக்காத நீட்டுன்னு அந்த கை கால் ஆணி பாய்ந்து எவ்வளவு வேதனை அவர் அனுபவிச்சாரு, பயங்கர வேதனை. அவருடைய எலும்புங்க இந்த ஜாயிண்ட் எல்லாம் கலண்டற மாதிரி, அவருடைய உடம்பெல்லாம் உஷ்ணத்தினால எவ்வளவு பாடு அவர் பட்டிருக்கிறாரு. அவர் வாயெல்லாம் ஓவன் மாதிரி ஹீட் ஆயிருக்காது, யோசிச்சு பாருங்க, நாக்கெல்லாம் ஸ்வெல் ஆயிருக்கும், எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கிறார் நமக்காக. நமக்கு என்னங்க நன்றி இருக்கு, இதெல்லாம் நம்ம அனுபவிச்சு நம்ம கேட்டு போறதுக்கு இல்ல, இயேசுக்கு நமக்கு எவ்வளவு நன்றி இருக்கு. இதெல்லாம் அவர் வாங்கி கொடுத்த சொத்து, இதெல்லாம் அவர் வாங்கி கொடுத்த சுதந்திரம். யோசிச்சு பாருங்க, மரணம், சிலுவ மரணம் வந்து மத்த எந்த மரணம் எடுத்துக்கிட்டாலும் கொஞ்ச நேரத்துல தாங்கிக்கலாம் இல்லைங்களா. அவரு தூக்கு போடுறதுனா என்ன, ஒரு 5 மினிட்ஸா, அவர் 2 மினிட்ஸ் தான், அவர் 1 மினிட் மூச்சு நின்று போச்சுன்னா போயிருச்சு. எத்தனை பேர் 2-3 நாள்லாம் உயிரோடு இருந்திருக்காங்க, எவ்வளவு நேரம் அதை தாங்கி இருக்கிறார். அப்பா பிதா வந்து இயேசு மேல வச்சிருக்கிற அன்பு யோசிச்சு பாருங்களா. இயேசு நேச குமாரன்றார், அந்த குமாரனை அவர் என்ன பண்ணாரு, இது வரைக்கும் அவர் யாரையுமே அப்படி தண்டிக்க மாட்டார், அந்த குமாரன் அவ்வளவு அளவுக்கு சித்திரவதை பண்ணிட்டார், அவ்வளவு அளவுக்கு. அவருடைய காயங்கள்ல ஓட்டையில தாங்க நம்ம பரலோகத்துக்கு போறோம், அவருடைய காயங்களை மெரிச்சுக்கிட்டு தான் நம்ம பரலோகத்துக்கு போறோம். அவருடைய காயங்களால் நீங்க சுகமானீர்கள், அவருடைய மரணத்தினால தான் நம்ம பரலோகத்துக்குள்ள போறோம். அவர் நரகத்தை ருசி பார்த்ததுனால தான் நமக்கு பரலோக ருசியே நமக்கு கிடைக்குது. அந்த தேவனுக்கு நம்ம எவ்வளவு நன்றி ஆவாளோம், அதனால தான் நான் இவ்வளவு சொல்றேன். இதெல்லாம் நமக்கு ஏன் கிடைச்சிச்சு, இயேசு வாங்கி கொடுத்தது. அந்த தேவனுக்கு நம்ம மிகுந்த நன்றி உள்ளவர்களா. அவர் இந்த நாள்ல தேவாதி தேவனாக உயர்த்தப்பட்டிருக்கிறார். இப்ப அவர் பட்டமரமா இல்ல இல்லைங்களா, ராஜாதி ராஜனா கர்த்தாதி கர்த்தனாக எல்லா நாமத்தோட உயர்ந்த நாமத்துல சிங்காசனத்துல இருக்கிறார், ஆட்டுக்குட்டி ஆனவராக இருக்கிறார். அந்த தேவனுக்கு நம்ம எவ்வளவு நன்றி உள்ளவர்களா இருக்கணும், அதை நம்ம நினைத்து ஆண்டவருக்கு நம்ம நன்றி உள்ளவர்களா இருக்கும்படி தேவன் நமக்கு உதவி செய்யட்டும். ஜெபம் செய்வோம்.